நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் க. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், குளோபல் வார்மிங் பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். நீங்க கூட சொன்னீங்க, ஏன் குளோபல் வார்மிங், குளோபல் சில்லிங் ஏற்படாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வெயிலின் தாக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது. ஏரி குளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க வற்றி போயிட்டு இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆர்க்டிக் ஓஷன் கூட உருகி கடலுக்குள்ளே சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த வெப்பம் வந்து அதிகமாக அதிகமாக இப்போ ஏரி குளங்கள் ஆறெல்லாம் கூட வற்றி போயிடுச்சு, கடல் வற்றக்கூடிய ஒரு அபாயம், ஒரு சூழ்நிலை ஏற்படுமா?
கடல் வற்றவே வற்றாதுங்க. இந்த பூமியில் எவ்வளவு மண், எவ்வளவு காற்று, எவ்வளவு தண்ணி, அதான் நியூட்டனுடைய ஆற்றல் மாறா கோட்பாடு. நீங்கள் ஒரு இடத்துல பள்ளம் தோன்றுறீங்க, 10 அடி ஆழம், 10 அடி அகலம், 10 அடி நீளம் ஒரு மண், அந்த மண் எடுத்து வெளியே கொட்டணும். ஆனால் அந்த மண்ணை கொட்டுறதுனால எங்கேயும் மேடாகக்கூடாது. உங்களால் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எங்கே போட்டாலும் ஒரு மேடு வரும். நீங்கள் எடுத்ததை எங்கேயாவது போட்டு தான் ஆகணும். இல்லை சார், உலகம் முழுக்க எல்லாத்தையும் தூவி விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட, உலகம் முழு தூணினாலும் கூட அந்த 1 மில்லிமீட்டராவது உயரம் நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? இப்போ பூமியிலேருந்து எதுவும் எடுக்கவும் முடியாது, பூமிக்குள்ளே எதுவும் புதுசாக போட முடியாது. இங்கே இருப்பது எப்போவுமே இருந்து கொண்டிருக்கு. அதனால் கடல் என்றைக்கும் வற்றாது, நிலம் என்றைக்கும் மறையாது, காற்று என்றைக்கும் குறையாது. இது யாராலும் எந்த முயற்சியாலும் இதை வந்து மாற்றவே முடியாது. ஆனால் கடல் என்றைக்குமே வற்றவே வற்றாது. கடல் வற்றாதுங்கிறது மட்டும் இல்லாமல் கடலுக்கு வந்து சமுத்திரம்னு பேர். ஒரு இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணன்றவர்கிட்ட கேட்குறார், தன்னுடைய தேரோட்டியாக இருக்கிற அந்த பகவானை வந்து கேட்குறார். அவர் பகவானு அவர் வெளிப்படுத்தலை. ஆனால் அந்த பகவத்கீதையில் சொல்லும்போது பகவான் உவாச அப்படின் தான் வரும், கிருஷ்ணன் உவாசன்னு வராது. கிருஷ்ணன் தான் பேசுகிறாரு, ஆனால் தன்னை வந்து பகவான் உவாசன்னு தான் வியாசர் எழுதுகிறார். அப்போ அவர் கேட்குற கேள்வி, மனிதர்களிலே ஞானின்னு சொல்லக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி. ஞானிக்கு ஒரு தோற்றம் எப்படி இருக்க முடியும்? கண்ணன் வந்து நல்ல அழகான பதில் சொல்கிறார், அவன் சமுத்திரன் மாதிரி இருப்பான். சமுத்திரத்துக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு எதுக்கும் ஏங்கந்தே கிடையாது, அது பூரணமாக இருக்குது. என்றைக்காவது வற்றிடுவோமோ அப்படின்ற கவலையே அது கிடையாது. அல்லது இவ்வளோ நதிகள் வந்து தன் மேலே தண்ணி கொட்டுதே, ஓவர் ஃப்ளோ ஆகி நம்ம வந்து சமுத்திரன்ற பேர் அழிச்சிடுவோமோ அப்படின்ற பயமும் கிடையாது. ஸோ எதையும் அது நாடுவும் இது இல்லை. அது நாடி வருகின்ற பொருளை அது வந்து வேணும்னு சொல்லி இது வந்து விளக்குவதும் கிடையாது. அது எப்பவுமே அது பரிபூர்ணமாக இருக்கிறது. அதுவே ஒரு குளமாக இருந்ததுன்னா, ஒரு குட்டையாக இருந்ததுனாக, மழை பெஞ்சதுன்னா அது ஓஹோன்னு சொல்லி குளமே எங்கேன்னு காட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஊர் ஃபுல்லாக பரவிடும். வற்று போச்சுன்னு சொன்னால் குளம் இங்கே ஒன்று இருந்தது எங்கெங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து பிளாட்டு போட்டு வித்தாச்சுங்க, வீடு கட்டுறதுல தான் குளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குளம் மாதிரி அதை தண்ணீர் நாடுவதும் இல்லை, தண்ணீர் வந்து இல்லாமல் போய் அது வந்து மறைவதும் இல்லாமல் எப்பவுமே ஒரு நிரந்தரமாக பூர்ணத்துவம் பெற்று இருக்கக்கூடிய நாடுதல் இல்லாமல் ஒரு மனம் இருக்கும். எந்த ஒரு மனதும் வந்து பொருளை தான் நாடாமல் தன்னுக்குள்ளேயே சுதந்திரமாகவும் பூர்ணமாக இருக்குதோ அது எப்படிப்பட்டதுன்னா ஓஷன் அப்படின்வாங்க. கடலை பற்றி கேட்கும்போது கடல் என்றும் வற்றாது, அதே மாதிரி ஞானியம் என்றும் வற்ற மாற்றாது அப்படின்னு அந்த ஓமனம் பார்க்கும்பொழுது கடல் வந்து என்றைக்கும் வற்ற முடியாதுங்கிறத பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது அது உண்மை தான். நியூட்டனுடைய விதிப்படியும் இங்கே இருக்கிற தண்ணீர் என்றைக்கும் குறையாது. நீங்கள் கூட சொன்னீங்க குளோபல் வார்மிங்னால வெப்பம் அதிகமாகி போச்சேன்னு. இந்த சூரியன்கிற வெப்பம் எப்பவுமே நம்ம பூமிக்கு வந்துகிட்டே தான் இருக்கோம். முன்னே பிரதிபலித்து அமைச்சது, இப்போ உள்ளே வாங்கி வச்சுக்கிச்சு. சரி, இதனால் வந்து தண்ணீர் வற்றி போயிடுமா அப்படின்னா, வற்றினாலும் வற்றும், அது காற்றில் தான் போகும், அது மறுபடியும் பூமியில் தான் போகும். ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து குளோபல் வார்மிங்னால எங்களுக்கு மழையே வரலைங்க, எங்கள் வாரம் ஆறெல்லாம் வற்றி போச்சு, எங்கள் குளமெல்லாம் வற்றி போச்சுங்கிறாங்க. தண்ணீர் எங்கேயும் போகலை, வேறு இடத்துல கொட்டிகிட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்கின்ற உத்தரகாண்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மழை பூமிக்கு அல்லது இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர் குறைவில்லாமல் எப்பவும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எங்கே கொடுக்கப்படும், எங்கே எடுக்கப்படுங்கிறது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாற்றம் இருக்குமே தவிர வற்றாமல் தண்ணீர் நமக்கு எப்பவுமே இந்தியாவுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதில் துளி கூட மாற்றம் இருக்காது என்ற ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு உண்டு.
கிருஷ்ணர் கொடுத்த டெஃபினேஷன் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சார். ஞானி அப்படிங்கிறவர் வந்து சமுத்திரம் மாதிரி இருப்பார் அப்படின்ட்டு சொன்னீங்க. மனிதர்களுக்கும் அது பொருந்தும் இல்லைங்களா? சரி, இப்போ வந்து கடல் வற்றாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு எனக்கு சந்தேகம் என்னென்னா, பருவமழை வந்து இருக்குது இல்லைங்களா, தென்கிழக்கு தென்மேற்கு பருவமழை, அப்புறம் வடகிழக்கு பருவமழை இருக்குது. இந்த திசை அதை தவிர அப்புறம் வந்து இந்த பருவம், அதை தவிர இந்த ரெண்டுலேயும் வேறு ஏதாவது மாற்றங்கள் உண்டா? வேறுபாடு, வித்தியாசம், அது மாதிரி.
இந்தியாவுக்கு கிடைக்கின்ற ரெண்டு பருவமழைகளை பற்றி சொன்னீங்க. முதல்ல வரது தென்மேற்கு பருவக்காற்று, அது இந்து மகா கடல்லேருந்து தெற்கு பகுதி இந்து மகா கடல் இருக்குது. அப்புறம் மேற்கு அந்த கேரளா பக்கமாக அது இந்தியாவுக்கு உள்ள நுடைய காற்று, அதனால் தென்மேற்கு பருவக்காற்று. அப்போ வந்து ஒவ்வொன்று மழை ஒன்று வந்து இப்போ நம்ம வந்து கேரளாவில் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அந்த மழையும் அங்கே வந்து இப்போது மும்முரமாக போயிட்டுருக்கு. கேரளா வந்து 6 மாதம் மழை, 6 மாதம் வெயில், அப்படி தான் ஒரு நிலை. காரணமே இந்த தென்மேற்கு வடகிழக்கு பருவக்காற்றினுடைய வீச்சினால். இந்த மழை வந்து கேரளாவுக்கும் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் ஓரளவுக்கு மழை கொடுத்தாலும் கூட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தடுப்புனால ஒரு ஷேடோ, அதனுடைய நிழல் படு பகுதியாக தருமபுரி, சேலம் போன்ற இடத்துல மழையை வந்து குறைவாக கேட்கறதுனால ஒரு வறட்சி நம்ம பார்க்குறோம். இதே காற்று இந்தியா மேலே பரவி போய் ஈரத்தெல்லாம் தொலைச்சிடுது, எல்லா ஈரத்தையும் மழையாக பெஞ்சிட்டு போயிடுது. இந்த காற்று அப்படியே வடக்க இமயமலை வரைக்கும் போகுது. போகும்போது மறுபடியும் வங்காள விரிகுடா கடலில் இருக்கக்கூடிய சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் அது உறிஞ்சிக்குது. உறிஞ்ச முடியா இனிமேல் மறுபடியும் அது இமயமலை போய் மோதி திரும்பி நம்ம இந்தியாவுக்கே திரும்பி வரும்பொழுது அது வடகிழக்கு பருவ காற்றாக மாறுது. வரும்பொழுது கொஞ்சம் இந்த பே ஆஃப் பெங்கால்னு சொல்லக்கூடிய வங்காள விரிகுடாவுடைய ஈரத்தை வாங்கிக்கிட்டு இமயமலை பனியில் இருக்கக்கூடிய ஆவிகளையும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தையும் அது வாங்கிக்கிட்டு நிரம்பிய ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக மறுபடியும் தெற்கு நோக்கி வருது. வரும்பொழுது நமக்கு எல்லா பகுதியிலும் மழை கிடைக்கிறது. தமிழகத்துக்கும் ஒரு பூரணமான ஒரு மழையை நம்ம இப்போ எதிர்பார்க்கிறோம். இது தாங்க ரெண்டு மழை. இந்த மழைக்குள்ளே ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நான் முதல் மழை வந்து நமக்கு கொஞ்சம் கொசுர் கொடுக்குற மாதிரி, ரெண்டாவது மழை தான் நமக்கு பெருவாரியான மழை. அக்டோபர் மாதம் நம்ம எதிர்பார்க்கின்ற மழை. இந்த முதல் மழை கோடையில் அடுத்து வருவதனால இந்த தண்ணீரில் கொஞ்சம் வெப்பம் இருக்கும், ஒரு ஸ்லைட்டாக ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு அமிலத்தன்மையும் அதில் பார்க்கலாம், ஒரு ஆசிட் ட்ரெயினுங்கிறதும் அப்போ தான் நம்ம பார்க்குறோம். திரும்பி வருகின்ற இந்த ரிட்ரீட்டிங் மன்சூன், வருகின்ற ரெண்டாவது இந்த வடகிழக்கு பருவ காற்று மூலம் வருகின்றது வந்து கிட்டத்தட்ட பூமி அப்போ வந்து குளிர்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அந்த மழையும் கொஞ்சம் வெப்பம் குறைந்ததாக இருக்கும், அமிலத்தன்மையும் குறைந்ததாக இருக்கும். அதனால் சுவையில் கூட வித்தியாசம் இருக்கும். இந்த அமிலத்தன்மை குறைவதனால தாவரங்களுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும். இந்த முதல் மழை சம்மருக்கு அப்புறம் வருகிறதுனால நோய்கள் அதிகமாக வருவதற்கு காரணமாக இருக்கலாம். தாவரங்களுக்கு இது வரைக்கும் வெயிலுக்கு தணிஞ்சதுக்கு இப்போ கொஞ்சம் ஈரத்தை கொடுத்த மாதிரி தாகம் தீர்க்குமே தவிர உண்மையான ஊட்டச்சத்தோடு கொடுக்குற மழை வந்து நமக்கு வடகிழக்கு பருவ காற்று மழை தான். இந்த வித்தியாசம் எப்பவுமே ரெண்டு பக்கம் உண்டு. வெப்பத்தில் வித்தியாசம் இருக்கும், அமிலத்தன்மையில் வித்தியாசம் இருக்கலாம், ஊட்டச்சத்து கொடுக்கறதுலும் வித்தியாசம் இருக்கிறது.
சரிங்க சார், கடலை பற்றி சொல்லிட்டீங்க, மழை பற்றி சொல்லிட்டீங்க, அடுத்து வானத்தில் உள்ள ஒரு கேள்வி, வானத்தை பற்றின ஒரு கேள்வி. இப்போ நிறைய நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம். பகலில் வந்து சூரியன் வெளிச்சத்தில் வந்து நட்சத்திரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. பெரும்பாலும் நட்சத்திரங்கள் நம்ம எங்கே பார்க்குறோமோ அதே இடத்துல தான் இருக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஊடுருவிக்கு போகக்கூடிய அந்த வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, எரி நட்சத்திரம், அதையும் நம்ம பார்க்குறது உண்டு. இது தவிர புதிதாக நட்சத்திரங்கள் தோன்றுமாம். ஏன்னா இப்போ விஞ்ஞானிகள்லாம் வந்து கோள்களை கண்டுபிடிக்கிறாங்க, இடையிலெல்லாம் இந்த கோள் இருக்குது, அந்த கோள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி நட்சத்திரங்களும் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறதா?
நம்முடைய வானவியல் சாஸ்திரம், பஞ்சாங்கம், அதுக்கப்புறம் ஜோதிடம், இது எல்லாமே ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய நிலைப்புத்தன்மை வைத்து தான் செய்யப்படுது. நட்சத்திரங்கள் வந்து அசைவதில்லை, அதுதான் நட்சத்திரம்னே பேர். அதுக்கு அசையாமல் இருப்பதனால அது பேர் நட்சத்திரம். கிரகம்ங்கிறது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும், கிரகித்து கிரகித்து போகும், ஏதாவது பற்றிக்கிட்டே போகும். எப்படி கொடி ஒன்று பற்றி போகுதோ, அல்லது வந்து ஓணான் வந்து தன் முன்னங்கால ஒரு இலையில் வச்சு பற்றி கொண்டு அடுத்த இடத்து கிளை கிளை மாறுவது போல் ஒவ்வொரு ராசியாக நகர்வதனால அதுக்கு கிரகம்னு பேர் வச்சு. இந்த மாதிரி சூரியன் கூட கிரகம் தான் நம்முடைய கணக்குப்படி பார்த்தோம்னா. நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இது மாதிரி மாறாமல் இருக்குது. சப்தரிஷி மண்டலம், 7 நட்சத்திரங்கள் அழகாக இந்த வடக்கு பகுதியில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம துருவ நட்சத்திரம் பார்க்குறோம். துருவம்னாக்கா அசையாததுன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி இருக்குது, அதனால் துருவம் அப்படின்னு பேர். இது இல்லாமல் நம்ம பார்க்கின்ற மிருகசீரிஷம், திருவாதிரை, அஸ்வினி, பரணி போன்றது, அப்புறம் கடகம், மேஷம், ரிஷபம் போன்ற ராசி மண்டலங்கள், இதெல்லாமே மாறாமல் அப்படியே தான் இருக்குது. புதுசாக எதுவுமே வந்த மாதிரி தெரியல. சில நேரங்களில் சீன நாட்டு மக்கள் வந்து ஒரு நட்சத்திரம் அழிஞ்சதை பார்த்துருக்குறாங்க. மிக பிரகாசமாக நில அளவுக்கு அது வெளிச்சம் கொடுத்துட்டு அப்புறம் அழிஞ்சதை பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் படங்களை வரைஞ்சிருக்கிறதுனால ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறி இருக்குது. ஆனால் புதிதாக யாரும் நட்சத்திரத்தை இது வரைக்கும் காட்டவே இல்லை. அதனால் நட்சத்திரமே தோன்றாதுன்னு நினச்சிக்க வேண்டாங்க. தினம் தினம் புது நட்சத்திரம் தோன்றுது. நம்ம கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா தோன்றுகிற இடம் வந்து நாம் நட்சத்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, வானத்தில் அதுக்குள்ளே தோன்றுது. எப்படி சார் நட்சத்திரக்குள்ளே நட்சத்திரம் தோன்றுமா அப்படின்னு? நாம் நட்சத்திரம் நினச்சிக்கிறது முதல்ல தப்பு. அதை டெலஸ்கோப்பில் பார்த்தோம்னா அது நட்சத்திரம் இல்லை, பல கோடி 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 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு குவியல் நம்ம கண்ணுக்கு ஒரு புள்ளியாக குண்டூசி தலை மாதிரி தெரியுது. அப்போ குண்டூசி தலை மாதிரி தெரிகின்ற ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நம்ம விரித்து பெருத்து ஒரு திரை முழுக்க நம்ம பார்த்தோம் சொன்னால் கோடி கோடியாக நட்சத்திரம் இருப்பதோடு அதன் வயிற்றில் புது புது நட்சத்திரங்கள் தோன்றுவதையும் பார்க்கலாம். அதனால் ஆகாயத்தில் இப்போ நம்ம பார்க்கின்ற அந்த இருட்டு போர்வையில் புதுசாக நம்ம நட்சத்திரம் பார்க்க முடியாது. ஏற்கனவே பார்க்கின்ற நட்சத்திரத்துக்கு வயிற்றுக்குள்ளே புதிதாக நட்சத்திரம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு திருத்தம், நான் பார்க்கின்ற நட்சத்திரங்கள் யாவும் நட்சத்திரங்கள் அல்ல, அதெல்லாம் கேலக்சின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள். தனியாக உதிரியாக இங்கொன்றும் அங்கொன்றுமா நட்சத்திரங்கள் இருப்பது ரொம்ப 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 அரிது. நாம் ஆகாயத்தில் பார்க்கின்ற எல்லா புள்ளிகளுமே ஏதோ ஒரு வகத்தில் வந்து நட்சத்திர கூட்டங்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே தான் புதுசாக தாய் வயிற்றில் குழந்தை பிறக்கிற மாதிரி தனக்குள்ளே புது புது நட்சத்திரங்கள் உண்டாகுது. அது விளிம்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த கேலக்சிங்கிற அந்த கூட்டத்தில் விளிம்பு இருக்கும் இல்லையா, மக்கள் திரளாக இருக்கிறாங்கன்னா அது அந்த திரளுக்கு மையத்தில் இருக்கிறதுல புதுசாக குழந்தைகள் பிறகுது. இந்த ஓரத்தில் இருக்கவங்கெல்லாம் வயசான கிழங்கு கட்டைகள், அதுங்கெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மறுபடியும் அது உள்ளுக்குள்ளேருந்து நட்சத்திரம் வெளிவந்து அந்த கேலக்சியினுடைய ஷேப் எப்பவும் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் தினம் தினம் புதிதாக தோன்றி கொண்டு தான் இருக்கின்றன.
நல்ல புதியதாக ஒரு கருத்து சொன்னீங்க சார். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து நட்சத்திரம் அல்ல, நட்சத்திர கூட்டம். புதிதாகவும் நட்சத்திரம் தோன்றக்கூடும், அது வந்து நட்சத்திரத்துக்கு உள்ளதான் தோன்றுறது அப்படின்ட்டு ஒரு வியப்பான ஒரு செய்தியை சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422243105 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.